நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
பில்லத்தி ராஜாவுடன் ஒரு சந்திப்பு.
வணக்கம் நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிகள் வந்து எவ்வளவு தூரம் சென்று அடைஞ்சிருக்குது அப்படிங்கறதுக்கு பில்லத்தி ராஜா ஒரு எக்ஸாம்பிள். அவரு ஆர்விஎஸ் காலேஜில் எம்சிஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அவரு நம்ம போர்ட்டல்ல இருந்து லிசன் பண்ணியிருக்கிறாரு. நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை லிசன் பண்ணிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணாரு. போன் நம்பர் கொடுத்திருந்தோம். கான்டாக்ட் பண்ணி, மேடம் ஆர்விஎஸ் காலேஜில் படிக்கிறேன், பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறேன், வரலாமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. ஹலோ,
வணக்கம்.
பில்லத்தி ராஜா சொல்லுங்க, என்ன ப்ரோக்ராம் கேட்டீங்க, என்ன நேம் டிஃபரெண்டா இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்களேன். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன்.
மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மூணு பேர்த்தையும் நினைச்சிட்டு நான் என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். என்னோட பில்லத்தி ராஜா அப்படின்னா என்னோட ஃபுல் நேமுக்கு அர்த்தம் வந்து பில்லத்தி கருப்பன். அது வந்து மதுரைக்கு பக்கத்துல சக்கந்திங்கிற ஒரு ஊர்ல இருக்கு எங்களுடைய குலதெய்வம். சோ அதனால எங்களோட தாத்தா வந்து பில்லத்தி கருப்பன் அப்படிங்கிற இருந்தது வந்து பில்லத்தி ராஜா அப்படின்னு வச்சுட்டாரு. சோ அந்த நேம் சாமி நேம் அப்படிங்கறதுனால இதுவும் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்கு. ஒரு ஒருத்தனோட நேம்ல தான் அவனுடைய தலையெழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பில்லத்தி ராஜா அப்படின்னு வச்சது வந்து இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னோட நேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம போர்ட்டல் அதாவது சமுதாய வானொலி நிலையம் டிஎன்ஏயு கம்யூனிட்டி ரேடியோ நான் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். சோ அதுல வந்து இந்த ஸ்னேக்ஸ் இத்தனால பாம்பு அப்படின்னா எல்லாம் பாம்புனா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பாம்பு அதை பத்தி, அப்புறம் இந்த பிளட் டொனேஷன் சம்திங் ரவின்னு ஒருத்தர் வந்து பேசினாரு. சோ இதெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டேன். சோ அதுக்கப்புறம் தான் இங்க நான் கான்டாக்ட் பண்ணேன். சோ இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அதே சமயம் உங்களுடைய வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இந்த பிளான்ட் அண்ட் சீடிங்ஸ் அந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனளிக்கக்கூடியதா வந்து இந்த ஒரு வானொலி சமுதாய வானொலி நிலையம் இருக்கு. சோ இது வந்து மக்கள் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு. சோ அதை பார்த்து நான் டெய்லி வெப்சைட்ல பாத்துட்டு தான் நான் மேம கான்டாக்ட் பண்ணேன், உங்களை கான்டாக்ட் பண்ணேன். இப்ப எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணாலே நிறைய விஷயங்கள் பாப்பீங்க, நல்ல விஷயங்கள் பாக்குறீங்க. ஆனா நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி போர்ட்டலையும் நீங்க போய் பார்த்து இப்ப சொன்னீங்கல்ல விவசாய நிகழ்ச்சிகள், சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பாத்துருக்கீங்க. இதெல்லாம் தேடி துளாவி கடைசியில நம்ம நிலையத்துக்கு வந்து அது சேர்த்திருக்குது இல்லீங்களா. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க.
என்ன பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துலயுமே எனக்கு ஆர்வம். நான் வந்து இதுலதான் போகணும் இதுலதான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா அது எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள ஆளும் அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட நோக்கமே. சின்ன வயசுல இருந்து ராஜா அப்படின்னா படிக்க மாட்டான், பிள்ளத்திரா என்ன வந்து பிள்ளத்திராஜா மேக்ஸிமம் எல்லாருமே ராஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படிக்க மாட்டான், வீட்லயும் சரி அப்பாவும் சரி நான் வந்து தமிழ்ல 8 மார்க் வாங்கினதுக்குலாம் அடி வாங்கியிருக்கேன். சோ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுல 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டா இவன் எங்க படிக்க போறான், இவன் எங்க வாழ்க்கையில முன்னேற போறான் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் இருந்துச்சு தவிர மத்தபடி என் மேல ஒரு நல்ல தாட் கிடையாது. நான் வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது வந்து 7th அப்போ எப்ப பார்த்தாலும் வீட்டுல அடி வாங்குறது திட்டு வாங்குறது இதுவே இருந்துச்சு. சோ என்னதான் இருக்கு அதுல என்ன இருக்கு, நான் மத்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன், என்எஸ்எஸ் என்சிசி எதுனால நான் ஃபர்ஸ்டா இருப்பேன், ஆனா அந்த படிப்பு மட்டும் ஏறவே ஏறாது. சோ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகுறது இல்ல அடி வாங்குறது. சோ 7th படிக்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, இந்த படிப்புல என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது படிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே எனக்கு வந்து நான் யாரும் நம்ப மாட்டீங்க, 7th படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பேட்ச் கொடுத்தாங்க. சோ வீட்டுல யாரும் நம்பவே இல்லை, டியூஷன் மாஸ்டர் யாருமே நம்பவே இல்லை, இத்தனால உனக்குள்ள இவ்வளவு திறமை இருந்துச்சா. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, அதாவது இன்வால்மெண்ட், எல்லாருமே வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா முடியும். அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா 7th கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா ஸ்டடிஸ் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து அந்த விளையாட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருச்சு. இதுல என்னதான் இருக்கு, நம்மளும் எல்லாருமே அவமானப்படுத்தினாங்க. சோ அதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நான் பாக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் படிச்சு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காமிச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் அடுத்த இதுல எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கெத்திலேயே 3rd rank 4th rank அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் 8th படிக்கும்போது என்சிசி இந்த மாதிரி சமூக ஆர்வம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் 10th படிக்கும்போது கிரிக்கெட்ல வந்து ரொம்ப எனக்கு ஆர்வம். ஸோ கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கறத என்னோட நல்ல ஒரு மோட்டிவேஷன். எங்கள் டீமோட ஸ்கூல் டீமுக்கு நான் தான் கேப்டனாக இருந்தேன். ஸ்கூல் டீமுக்கு நான் தான் கேப்டனாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் ஆனேன். டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து ஒரு ஓப்பன் செலெக்ஷன் வச்சாங்க. பட் ஆனால் அந்த ஓப்பன் செலெக்ஷன் நான் எல்லாமே நல்லா தான் பண்ணேன், பட் எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு ஒரு இதுவாகவே தாட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, அப்பா சொன்னார் கிரிக்கெட் போதும், 11th 12th வந்துருச்சு, இனிமேல் ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. ஆனால் எனக்கு வந்து அந்த கிரிக்கெட் மேலே இருந்த ஆர்வம் அப்படியே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கே நான் 11th 12th ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரத்தில் இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ராசிபுரம், அந்த நாமக்கல் ஏரியானாலே ஒரு படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட, அதாவது நான் இவ்வளோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அங்கங்கே ஒரு மோட்டிவேட்டர், அதாவது ஒன்னாலையும் முடியும் அப்படின்னு என்னை வந்து ஊக்கப்படுத்தினவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து கிருஷ்ணராஜு அப்படின்னு ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பிரின்சிபல், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவர் கேர் எடுத்துப்பார். அவர் ஒரு 20 இயர்ஸ் அங்கேயே பிரின்சிபலாக இருந்தவங்க. இப்போ கிடையாது, இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து அங்கே நான் போய் 11th ஜாயின் பண்ணும்போது அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ், ஐ மீன் தடகளம் போட்டி, அப்புறம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்தந்த இயர் பிளேஸ் பண்ண ஈவெண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு ஈவெண்ட் 5 கிலோமீட்டர் ரேஸ், அந்த ஒரு ரேஸ் மட்டும்தான் எனக்காக இருந்துச்சு. அப்புறம் பிடி சார் இளங்கோ சார் வாழ்க்கையில் அவரை வந்துட்டும் நான் மறக்க, எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் நான் மறக்க மாட்டேன். ஐ மீன் என்னை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னா அவரும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஒரு 5:00 கிரவுண்டுக்கு வர சொல்லிடுவார். எனக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு ஈவெண்ட் தான், அது மட்டும்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், 5 கிலோமீட்டர் ரேஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்ரீ வித்யாபாரதி ஓப்பன் மீட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டேட் லெவலில் நடந்துச்சு. அந்த ஸ்டேட் லெவலில் நடக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு, ஐ மீன் 5 கிலோமீட்டர் ரேஸை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்து அவர் தான் கூட்டிட்டு வந்து டெய்லி இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் ஒரு 1 மந்த் 2 மந்த் நல்லா பார்ட்டிசிபேட், நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்டேட் வந்துச்சு. அந்த ஓப்பன் ஸ்டேட்டில் வந்து யாருமே எதிர்பார்க்கல, நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். ஃபர்ஸ்ட் டே நடந்த அந்த ஈவெண்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் 5 கிலோமீட்டர் ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு வந்து ஓப்பன் சவுத் ஜோனல், இதுலேருந்து ஓப்பன் சவுத் ஜோனில் போனோம். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மூணு ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அது வந்து பாலக்காடில் நடந்துச்சு, 2005 நடந்துச்சு. அப்போது நடக்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் நேஷனல். ஸோ நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இருந்தேன். பட் ஆனால் கேரளா பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்தான். நான் வந்து எனக்கு வந்து சில்வர் மெடல் தான் கிடச்சிச்சு. பட் அந்த வருஷம் என்னால் நேஷனல் போக முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே அதே மாதிரி அடுத்த 12th வரும்போது, 12th எல்லாருமே எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் படிக்கணும். ஆனால் பிரின்ஸிபல் சாருக்கு தெரியும் எங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறது. அவர் வந்து டெய்லி ஈவினிங் வரையும் அவர் இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் பிரின்ஸிபல் சார் போவாங்க. ஸோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இந்த பசங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் நாங்கள், அந்த 10 பேர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எங்களை வந்து ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சு திரும்பி அதே மாதிரி வந்து சவுத் ஜோனலில் வந்து தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் வந்து என்னென்னா நான் கண்டிப்பாக அடிச்சாகணும் அப்படிங்கிற வந்து ஒரு, ஏன்னா ஒரு மார்னிங் 5:00 நான் எந்திரிச்சிருவேன். 5:00 எந்திரிச்சு அப்பா வந்து வண்டியில் என்னை கூட்டிகிட்டு போய் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இறக்கி விட்டு வந்துருவாங்க. இறக்கி விட்டு வந்துருச்சு, டைமிங் செட் பண்ணிப்பேன். அந்த 5 கிலோமீட்டர் அங்கேருந்து என்னோட ஸ்கூலுக்கு வந்து அந்த கரெக்டாக 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். என்ன டைமிங்கில் வர்றேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைமோ அந்த மாதிரி சும்மா கிரவுண்டை சுற்றுறது வேற, நம்ம வந்து ரோட் ரேஸ் பண்ணுறது வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ நம்ம டெய்லி மார்னிங் வந்து ஜாகிங் வந்து கிரவுண்டை வேணால் எத்தனை நோட் வேணும் சும்மா, ஆனால் ஒரு ரோட்டில் வந்து நம்ம ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி கெப்பாசிட்டி வேணும். அந்த கெப்பாசிட்டி வந்து நான் எப்படி எனக்கு உருவாச்சு அப்படின்னா, அப்பா வந்து டெய்லி மார்னிங் 6:00 ஒரு 5:30 எந்திரிச்சு என்னை போய் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வண்டியில் இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ நான் அங்கேருந்து ஸ்கூலுக்கு என்னோட டைமிங் செட் பண்ணிட்டு நான் எந்த டைமிங்ல வர்றேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கரெக்டாக சவுத் ஜோனில் வந்து ஃபர்ஸ்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் உங்கும்போது என்னால் ஒரு 4 கிலோமீட்டருக்கு தான் என்னால் முடிஞ்சு. ஏன்னா கேரளா திருச்சூர் ரொம்ப மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம். ஸோ வந்து நம்மளோட ஈவெண்ட் ஸ்பேஸ் மாதிரி அங்கே இருக்காது. ஸோ வந்து என்னால் முடியல. பட் ஆனால் இளங்கோ சார் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல, அவர் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச நியூஸை கேட்டோன்னே அவர் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு என் பின்னாடி பார்த்தா தெரியும் உன்னால் முடியும், அவ்வளோதான் இந்த ஒரு மேடு ஏறினா 1 கிலோமீட்டர் முடிஞ்சு, உன்னால் முடியும் ராஜா அப்படின்னு அந்த ஒரு இடத்துல அவர் வந்து சத்தியமா ஒரு யாரா இருந்தாலும் முடியல அப்படின்னா சோக்கி நின்றுலாம் போதுண்டா அப்படின்னு தோணி இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணி உன்னால முடியும் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது என்னால தைரியமா அந்த மேடு பள்ளத்தை கடந்து என்னால் ஃபர்ஸ்ட் வர முடிஞ்சு. நேஷனல் போனோம் ஜான்சி. ஆனால் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதோட சரி, ஏன்னா ஜான்சிங்கும் போது December 28th நியூ இயருக்கு 2 நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப குளிர், ஐ மீன் ஃபுல்லாக பஞ்சாப் அண்டு அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் இருந்தவங்களாம் வந்திருந்தாங்க. என்னால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட முடிஞ்சு, ஒரு 5:00 ஃபுல்லாக பனி. ஸோ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அடைச்சிருச்சு. அந்த பனி வந்து என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல, நான் நின்ட்டேன். ஓன்லி பார்ட்டிசிபேட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆர்விஎஸ் கலைக்கல்லூரி. இங்க வந்து நான் என்னோட பிஎஸ்சி ஐடி நான் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கேயும் அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சென்னை மராத்தான் 2008 சென்னை மராத்தான் வந்து 11th பொசிஷன், 42 கிலோமீட்டர் ரேஸ் சென்னை மராத்தான் அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இங்கே காலேஜ்லேயும் சரி, காலேஜ் இப்போ என்னை பொறுத்தவரையும் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ இந்த ஒரு காலேஜுமே மேக்ஸிமம் பாதி காலேஜ் வந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது, அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் வந்து அவனை தனியாக ஒதுக்கிடுவாங்க. படிப்பு ஓகே நீ போயிட்டு வா, ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வா, அப்புறம் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்விஎஸ் கலைக்கல்லூரி. அங்கே வந்து எங்களோட மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ செந்தில் கணேசன் சார், அவர் வந்து யாரும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போது யாராக இருந்தாலும் நல்லா பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்செஷன், ஐ மீன் ஃபீஸில் கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகே நீ இவ்வளோ ஸ்டேட் வரையும் போயிட்டு வந்திருக்கியா, அவனுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, மெஸ் ஃபீஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி மார்னிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்கு பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகே ஓகே,
வாழ்த்துக்கள் பில்லத்தி ராஜா. அதாவது உங்களோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை வந்து 7th படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. 7th வரைக்கும் அடி வாங்கின பில்லத்தி ராஜா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாரு இல்லையா. அப்புறம் பிளஸ் டூல ஓடினது, அந்த கேரளா கிரவுண்ட்ஸ்ல ஓடினது, பின்னால உங்க சார் வந்து உங்களை தட்டி கொடுத்தது, உங்களோட விடாமுயற்சியை காமிக்குது. கங்கராச்சுலேஷன்ஸ். இப்ப வந்து நீங்க காலேஜ் வந்துட்டீங்க, உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்குது உங்களோட இவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் உங்க காலேஜ் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்குது?
தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்விஎஸ் கலைக்கல்லூரி என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கறதுதான் என்னோட தாட். ஆர்விஎஸ் அப்படின்னாலே எனக்குள்ள ஏற்பட்டது என்னோட நிறைய கத்துக்கிட்டேன். இங்க வந்து ஸ்கூல் லைஃப் வேற, காலேஜ் லைஃப் வேற, இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும், ஸோ யார் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறது இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஆர்விஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து ஒரு கல்லூரி வந்து எனக்கு என்னோட கல்லூரி வந்து எனக்கு அவ்வளவு பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எதுல எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் இன்வால்மெண்ட்டாக இருப்பேன். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஐடி படித்தேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான், ஃபர்ஸ்ட் இயர் நான் தான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிங் போது அதுல கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஒர்க் இருக்கும்போது நான் ஒரு ஸ்டாஃப் மீட் பண்ணும்போது, ஸோ ஓகே இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஹை லெவல்ல போகும்போது எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து எனக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும், யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, ஸ்டாஃப்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, ரெண்டு பேர்த்தையும் மேனேஜ் பண்ற அந்த கெப்பாசிட்டி எனக்குள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் நான் தான், செகண்ட் இயர் நான் தான். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல படிக்கும்போது அப்புறம் செகண்ட் இயர் தான், ஃபர்ஸ்ட் இயர் வந்து சென்னை மராத்தான் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் வந்து கொங்குநாடு கொங்கு கலை அறிவியல் கல்லூரி அங்கே நடத்தின 12 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்ல 8th பிளேஸ் வந்திருந்தேன் சுதந்திர தின விளையாட்டு போட்டி. அப்புறம் டென்னிஸ், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இங்கே வந்து படிப்புலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸ்லையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே சமயம் அடுத்த வருஷம் 2008 வந்து ஹாஸ்டல் செக்ரட்டரி, ஹாஸ்டலில் இருந்ததுனால ஹாஸ்டல் செக்ரட்டரி என்னை வந்து பசங்க எல்லாம் எலெக்ட் பண்ணாங்க. சரி நல்லா பேசுவான், எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்னு சரி, மேனேஜ்மெண்ட் சைடும் சரி ஸ்டூடெண்ட் சைடும் சரி சப்போர்ட்டிவாக போத் சைடு வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். ஸோ லுக்கிங் லைக் சேம் அதே மாதிரி 2010 பிஎஸ்சி ஐடி தேர்ட் இயர் அதில் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்மேன், எங்கள் காலேஜில் வந்து சேர்மேன் அப்படிங்கிற ஒரு சேர்மேன் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதில் வந்து ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பசங்க என்னை நிற்க வச்சாங்க, ஒரு 350 ஓட்டு வந்து லீடிங்கில் நான் ஜெயித்தேன். ஸோ எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 80% மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்செஷன், ஃபீஸில் கன்செஷன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் யார் யார் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோ இல்லை சவுத் ஜோனில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸில் ஒரு கன்செஷன், இந்த மாதிரி நிறைய கன்செஷன் கொடுப்பாங்க. இந்த சமயத்தில் நான் எங்களுடைய கல்லூரி ட்ரஸ்டி மிஸ்டர் செந்தில் கணேஷ் சார் அவர்களை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி அவருடைய ஃபுல் ஃப்ளெஜ் இல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாஃப்ட எல்லாமே ஒரு ஒரு மீட்டிங்க்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயம் எங்களுடைய பிரின்சிபல் சார், அதாவது பிரின்சிபல் அதாவது அவரை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஏன்னா அவருடைய மீசை அந்த இதெல்லாம் பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே ஐயோ பிரின்சிபல் சார், எல்லா காலேஜ்லேயும் இருக்கிறதான் பிரின்சிபல்னா பயம் இருக்கும். ஆனால் அதே பயம் இருந்தாலும் அதே சமயம் அவர்கிட்ட ஒரு அவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம். ஸோ மார்னிங் வந்து காக்கா குருவி எந்திரிக்குதோ இல்லையோ, ஆனால் கரெக்டாக காலைல கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய பிரின்சிபல் சார் இருப்பாங்க. சார் அவர் அத்தனை வயசாகி அவரே இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு மோட்டிவேஷன். சரி சாரே வந்துட்டாரே, சரி சாருக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு நாங்கள் ஒரு டென்னிஸ் கிரவுண்டுக்கு நாங்கள் மார்னிங் இயர்லி மார்னிங் போயிடுவோம். அதே மாதிரி அத்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய சார்ஸ் அப்போ வந்து எங்களுக்கு பிரின்சிபல் சார் வந்து ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி மதுசூதனன் சார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் வந்து இப்போ வைஸ் பிரின்சிபலாக இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் டைரக்டராக இருந்தவர். ஸோ அவரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃபிளெஜாக இருப்பார். எந்த ஒரு சப்போர்ட்னாலும் எது கேட்டாலுமே, ஐ மீன் சப்போஸ் ஒருத்தனால படிக்க முடியல அப்படின்னா கூட அவனுக்கு வந்து ஏதாவது சம்திங் எல்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவு பசங்கள்கிட்டே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எங்கள் காலேஜில் இருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுடைய காலேஜை பற்றி. இன்னும் சொல்லணும் அப்படின்னு போனால் விவேகானந்தன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த NSS அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர். அதாவது எல்லாமே அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, அவங்கள எந்த வேலை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டாக வச்சிருப்பார். இவன்ட்டு சொன்னால் இந்த காரியம் நடக்கும், இவன்ட்டு சொன்னால் இந்த காரியம் நடக்காது. ஸோ இந்த மாணவனை இந்த வேலை போனால் உனக்கு நீ அவரே கூப்பிட்டு சொல்லுவார், நீ இந்த வேலை போனேன்னா உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு, இந்த வேலை போகாத அப்படின்னு சொல்லி அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே படிச்சுட்டு அங்கேயே தான் நான் MCA பண்ணேன். ஸோ MCA பண்ணும்போது தான் எனக்கு வெளியில் சரௌண்டிங்கில் நல்ல சப்போர்ட் வந்துச்சு. என்னோட தியாகராஜன் சார், அதாவது என்னோட தியாகராஜன் சார் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானும் இப்போ இந்த ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஸோ அவர் வந்து என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ வந்து நான் ஓகே ஓரளவுக்கு படிக்கிறான், சுமாராக படிக்கிறான், சரி ஓகே இவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு அந்த வகையில் மோட்டிவேட் பண்ணார். இப்போ அவர் என்னை மோட்டிவேட் பண்ணதுனால தான் சன் டிவி அரட்டை இறங்கம். ஸோ யார் இந்த அளவுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்து என்னோட தியாகராஜன் சார் தான். ஏன்னா அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய லிங்க் இல்லாமல் எங்கே போய் என்ன www.pillathiraja.blogspot.com அப்படின்னா அவரோட ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அவரோட இதுக்கு போகிற மாதிரி. ஏன்னா அவர் என்னுடைய ஒரு மோட்டிவேட்டர், என்னோட ஃபாலோவர். அவர்னாலையும் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
பரவாயில்ல, உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் இவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து விடாமல் பேசுகிறீங்களே, பேச்சு போட்டியில் எதுவும் கலந்துக்கிறீங்களா? பேச்சு போட்டியில் தான் கலந்துருக்கிறீங்களா?
சின்ன வயசுல நான் வந்து மதுரக்காரன் பேசிக்கலி. ஸோ மதுரக்காரங்கனாலே நல்லா பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி பேச்சுங்கிறது என்னோட ரத்தத்திலே ஊர்னது. ஸோ பேச்சு அதாவது எனக்குள்ள இருந்த திறமையை வெளியே கொண்டு வந்தது எங்கள் தியாகராஜன் சார் தான், என்னோட தியாகராஜன் சார் தான். ஏன்னா அவர் தான் சரி இந்த மாதிரி சன் டிவி அரட்டை இறங்க மருது, அவர் பார்த்து ஈரோட்டில் சன் டிவி அரட்டை இறங்க மருது, சரி சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் அப்போ வந்து என்ன சார் அரட்டை இறங்குமா டிவி டெலிகாஸ்ட் சார் அப்படின்னா, சரி நீ நல்லா பேசுறடா நீ போயிட்டு வா, சும்மா போயிட்டு வரும் அட்டம் தானே போயிட்டு வா அப்படின்னு ஓடி ஃபார்ம் கொடுத்து இங்கேருந்து சூலூர்லேருந்து ஈரோட்டில் நடந்துச்சு. ஈரோடுக்கு என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்டாஃப்மே எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் தன்னுடைய ஹோல் டிபார்ட்மெண்ட் நல்ல ஃபுல் மார்க்கில் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் காமிக்கணும், யாருமே ஃபெயில் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு இதுக்கு போய் சும்மா டிவி ஷோக்கு போய் சும்மா பேசிட்டு வா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சார் என் மேல் நம்பிக்கை வச்சு நீ அனுப்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சன் டிவி அரட்டை அரங்கத்தில் வந்து 5 rounds நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஓகே செலக்ட் ஆகிட்டேன், அதேமாதிரி செகண்ட் ரவுண்டு அதுக்கு அடுத்த நாள் தான். ஸோ எனக்கு அந்த 4 திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 5 அந்த 5 days எனக்கு ஓடி கொடுத்தாங்க. என்னோட காலேஜ் ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா 5 days அப்படிங்கும்போது லீவு அப்படின்னாலே அட்னன்ஸ் மார்க் போயிடும், கோஆர்டினேஷன் கட்டணும், அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓடி ஃபார்ம் கொடுத்து என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றினேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணி அதே மாதிரி சார் ஆசைப்பட்ட பாதியே காலேஜுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற படியும் சன் டிவி அரட்டை இறங்கும் 2011 நியூ இயர் அன்னைக்கு நான் ஈரோடு அரட்டை இறங்கத்தில் டி ராஜேந்திரன் சாரோட பேசினேன். அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. அங்கே தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது குடும்பத்தில் வந்து யாருடைய ஆட்சி, பெண்கள் ஆட்சியா ஆண்கள் ஆட்சியா அல்லதுன்னா ரெண்டு பேர்த்தோட ஆச்சியா, அதாவது சிவன் ஆச்சியா மீனாட்சி ஆச்சியா இல்லைன்னா அர்த்தநாதீஸ்வரர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் நான் ஆண்கள் ஆட்சி தான் ரொம்ப சிறந்தது, நாங்கள் தான் கரெக்டாக பட்ஜெட் போடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசினேன். அதுக்கப்புறம் அங்கே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு, நானும் ஒரு பேச்சாளன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருந்ததுனால அங்கிருந்து அந்த சன் டிவிலேருந்தே பாதி டைம் வேற எங்கேயாவது பட்டிமன்றமோ இல்லை வந்து ஒரு திருவிழாவுக்கு பேசணும் அப்படின்னா நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அது என்னோட பாக்கெட் மணிக்காச்சு. என்னோட பேச்சு வந்து நாங்கள் ஒரு அரட்டையரங்கம் பேசினதுக்கப்புறம் ஒரு போய் ஒரு விழாவில் போய் ஒரு பட்டிமன்றம் பேசுகிற அப்படின்னா ஒரு 4000 இல்லை 5000 அது என்னுடைய செலவுகளுக்கு வந்து அது ஒரு பெரிய இது. ஏன்னா வீட்டில் ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரையும் அம்மா பாட்டை வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்மளே கேட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கே கொஞ்சம் ஒரு ஷேமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானே என்னோட சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி நான் போய் பேசுவேன், பேசிட்டு அந்த மாதிரி அங்கேருந்து எனக்கு கொடுக்குற பைசா வந்து நான் என்னோட பாக்கெட் மணிக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பேசினதுக்கப்புறம் ராஜ் டிவி மதுரையில் நடந்த ராஜ் டிவி வந்து அகட விகடம் அந்த இதில் வந்து எனக்கு ஒரு பேச சான்ஸ் கிடச்சி, அதுவும் அங்கேயும் ஒரு 5 ரவுண்டு அதையும் கிளியர் பண்ணி நான் ராஜ் டிவிலையும் பேசினேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த சமயத்தில் என்னோட தியாகராஜன் சாருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளே பண்ணணும் அப்படின்னு நீங்க பாராட்டதுக்குரிய ஒரு விஷயம் இது பிள்ளத்தி ராஜா. அதாவது உயரத்துல மட்டும் இல்ல, உங்க செயல்களிலையும் நீங்க ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கறது இது காமிக்குது. சரி, நீங்க நம்மள்ட்ட வந்து போன்ல தொடர்பு கொண்ட பொழுது என்ன சொன்னீங்கன்னா உங்க காலேஜ்ல வந்து மரம் நடப்போறோம் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து லேண்டாக மாற்றி அதை ப்ராப்பர்ட்டியாக மாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் மரத்தை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாலையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பேரில் வந்து சாலை ஓரமாக இருந்த அந்த ஒரு புளிய மரம் இல்லை அரச மரம் எது இருந்தாலும் அதை பிடிச்சி வெட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு மனித உயிரினத்தோட ஒரு வாழ்வாதாரத்தையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் நம்மளை வந்து 10 மாதம் சோர்ந்து ஒரு ஒரு தாயும் நம்மளை ஈன்றெடுக்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் அம்மாவோட அரவணைப்பில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்னதான் நம்ம அம்மாவிலேருந்து வெளியே வந்தாலும் சுவாச காற்றுங்கிறது ஒன்று முக்கியம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு மரத்தையும் நான் வந்து ஒரு அம்மாவை தான் பார்க்குறேன், ஒரு தாயாக தான் பார்க்குறேன். ஒரு அதாவது அவங்க கொடுக்குற அந்த ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு காற்று தான் நம்ம வாழ்கிற நம்மளுடைய குரோத், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டி, எங்கே பார்த்தாலும் இப்போ மரத்தை வந்து வெட்டிகிட்டே இருக்காங்க, வந்து மழை பெய்ய மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் வெயில் தான், நிறைய பேர் வெயிலில் செத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் இறந்தவங்கங்கிற லிஸ்ட் வந்து நிறைய பேர் இப்போது சர்வே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே மழை இருக்காது, எல்லாமே லேண்ட் லேண்ட் லேண்டுன்னு வந்து மனிதனுடைய நோக்கம் ஃபுல்லாமே காசை நோக்கி தான் போயிட்டுருக்கே தவிர இந்த காசை வந்து நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு போக போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு பின்னாடி வர சங்கதியருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 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 இயற்கை சீரழிவை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா என்னோட பர்த்டே இப்போ நான் ஒரு நவம்பர் 23 என்னோட பர்த்டே, அந்த பர்த்டேக்கு நான் ஒரு ஒரு மரம் ஒரு குட்டி மரம் நட்டு வைப்பேன். ஸோ எனக்குள்ள அது ஒரு பெரிய தாட் ஏற்படுச்சு, நம்ம ஒரு ஒரு மரம் நட்டு வச்சு ஒன்றும் பெருசு இல்லை. ஸோ நம்ம ஒரு ஒரு டீம் செட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது தான் ஆர்யஸ் கலைக்கல்லூரிக்கு யோகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் நேஷனல் அவார்டு வாங்கினவர் எங்கள் தியாகராஜன் சார் வந்து ஒரு செமினாருக்காக கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து அப்போ தான் தெரிஞ்சு ட்ரீனுடைய அருமை என்ன, எது இயற்கை, அவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர், அப்போதான் தெரிஞ்சு ட்ரீனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சு. ஸோ அந்த யோகானந்தன் சார் வந்து அவர் நிறைய ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மரங்களுக்கு மேலே அவர் நட்டிருக்காரு. இப்போ நீங்கள் அங்கே அவருடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.yogutree.com அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ அவரை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் நடலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் மரம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், எங்களுக்கு தேவை பசங்க தான், நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கனாவே போதும் அப்படின்னு அவர் எங்களை மோட்டிவேட் பண்ணும்போது தியாகராஜன் சார் கூப்பிட்டு வந்து வரவர் காலேஜுக்கு வந்தபோது எங்களுக்கு ஒரு லிங்க் கிடச்சிச்சு. ஸோ அப்போது அதனால நாங்கள் ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தியாகராஜன் சார் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கிருஷ்ணகுமாரி, டாக்டர் கிருஷ்ணகுமாரி அப்படின்னு ஒரு நியூ டைரக்டர் வந்திருக்காங்க. இவங்களும் ஃபுல் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய கம்யூனிட்டி கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கு, கம்யூனிட்டி கிளப்போட ஹெட்டு வந்து ரஞ்சிதா குமாரி மேம். ஸோ இந்த ரஞ்சிதா குமாரி மேமும் கிருஷ்ணகுமாரி மேமும் அவங்க டைரக்டர், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபுல் சப்போர்ட் கம்யூனிட்டி கிளப்புக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததை போய் சொன்னேன், மேம் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ட் இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம காலேஜுக்குள்ளேயே ஃபஸ்ட் நம்ம காலேஜில் பண்ணலாம், அது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்கும்போது சரி கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு மேம் ஃபுல் சப்போர்ட்க்கு டைரக்ட் மேம் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் எங்களோட ஹெச்ஓடி மேம் கிரேஸ் பத்மா மேம் எம்சிஏ டிபார்ட்மெண்ட் அவங்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், நீங்க பண்ணுங்க ராஜா, எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் எம்சிஏல. ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய கேம்பஸில் வந்து மரத்தை நடலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் அது வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வெளியில் ஒரு வீடு இல்லை ஏதாவது ரெசிடென்சியல் ஏரியா இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு, அதாவது மரத்தினுடைய விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்னேன்னு சொல்கிறேன். ஆனால்
சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் காலேஜில் வந்து மரம் நட போகிறேன், அதையே கூட விரிவுபடுத்துறதுக்கு வெளியே ரெசிடென்ஷியல் ஏரியாலெலாம் போய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் செய்து முடிச்சிட முடியாது. இப்போ சொல்கிறீங்க ஜூலை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மரம் நட போகிறேன் அப்படின்ட்டு, அந்த ஒரே இவெண்ட்டோட முடிஞ்சிடக்கூடாது இல்லைங்களா? இதை வந்து இன்னும் எப்படி விரிவுபடுத்தலான் இருக்கிறீங்க?
கண்டிப்பாக மேம், இப்போ ஒரே நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா மரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வாழ்வாதாரம். ஸோ அது வந்து எல்லா ஒரு மனுஷனும் இதை திங்க் பண்ணணும். நான் மட்டுமே பேசுனா இது போதாது, எல்லா மனுஷனும் திங்க் பண்ணணும். ஏன்னா மரம் இருந்தால் தான் நமக்கு தண்ணி காற்று எதுனாலும் சரி, மரங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒன்று வேணும். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து நம்ம எங்கே வேணாலும் படத்துக்கு போகிறோம், இல்லை வேற எங்கேயாவது நம்ம ஜாலியாக சுற்றுறோம். ஸோ வாழ்க்கையில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் உன்னால் முடிஞ்ச ஒரு 10 மரம் ஒருத்தனால ஒரு 10 மரம் கண்டிப்பாக நட முடியும், யாருனாலையும் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. ஸோ நமக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கை சீரழிவை ஏற்படுத்தாமல், ஸோ இந்த மாதிரி பின்னாடி வரவங்களும் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே மரம் நட்டு நம்மளுடைய பூமியை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா ஓசோன் லேயர் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சினால ரொம்ப பாதிக்கப்பட்டுகிட்டே வருது. ஸோ அது வந்து நம்மளுடைய பூமிக்கு வந்து ஒரு பெரிய சீரழிவு தான். ஸோ அதனால வந்து மரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ வந்து இதை வந்து என்னோட ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் பண்ண போகிறேன். சப்போஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டில் இப்போ நாங்கள் சின்னதாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பெரிய அளவில் நான் வந்து மரத்தை நடுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
ஃபியூச்சர் பிளான் கேட்குறேன், அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மரம் யார் ஸ்பான்சர் அதை கேட்குறேன். சரி பிள்ளத்தி ராஜா, எத்தனை மரங்கள் நட போகிறீங்க, யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லுங்களேன், எந்த மாதிரியான மரங்களை வந்து நீங்க நடலான்னு இருக்கிறீங்க?
இப்போ யோகானந்தம் சார் அவர்கிட்ட தான் நாங்கள் ட்ரீ கேட்டிருக்கோம். அவர் வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், ஸ்பான்சர் பண்ணுறோம், வெளியிலேருந்து யார்ட்டையா வாங்கி கொடுக்குறோம், ஃப்ரீயாகவே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்க ஒரு 100 மரம் நடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இந்த அரச மரம், அப்புறம் வேம்பு, அதை மீன் குயிக்காக வளரக்கூடிய, ஐ மீன் சீக்கிரமாக வளரக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம், அப்புறம் இந்த புங்க மரம், இந்த மாதிரி நிறைய மரம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக வளரும், அதேமாதிரி காற்று நல்லா கொடுக்கும், எண்ணலும் நிறையா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்கள் வந்து எங்களுடைய தாட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மரத்தை நடலாம் அப்படின்ட்டு இருக்கும்.
உங்களுடைய கனவு என்னவாக இருக்கும், உங்களுடைய கனவு அப்படின்னா என்ன சொல்வீங்க, ஃபியூச்சர் பிளான் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
சின்ன வயசுலேருந்தே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ என்னோட சின்ன வயசுலேருந்து அதான், 8th அதான் என்னோட ஃபியூச்சர் எய்மாக இருந்துச்சு. பட் ஆனால் 12th பாஸ் பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து இன்ஜினியரிங் எடு, பேரண்ட்ஸ் யாரும் என்னை புரிஞ்சிக்கல, போலீஸ்லாம் வேண்டாம் அப்படி தான் பயப்பட்டாங்களே தவிர என்னோட தாட்ஸை யாரும் புரிஞ்சிக்கல. சரி, அவங்க சொன்னாங்கன்னா என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, அதனால நான் பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னோட ரிலேட்டடாக போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பிஎஸ்சி ஐடி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அப்படியே அந்த ஒரு 3 வருஷம் போச்சு. ஸோ ஓகே, நமக்கு ஒரு எனக்கு அப்பயும் நான் அந்த ஐபிஎஸ்க்கு நான் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் ஃப்ரீயாக ஒரு சார் நடத்திக்கிட்டு இருந்தாப்புல, கனகராஜ் சார் வந்து ஃப்ரீயாக வந்து ஐபிஎஸ் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவர்கிட்ட நான் கிளாஸ் ஒரு 2 இயர்ஸ் போனேன். அதுக்கப்புறம் 3rd year வரும்போது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த 1 இயர் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பேட்டர்னையும் மாற்றிட்டாங்க. ஸோ நான் படித்த பேட்டர்ன் வேற, அதுக்கப்புறம் பேட்டர்னை மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ப்ரிப்பேர், இப்போ வந்து அதுக்கு தனியாக ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நான் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்றையும் சொல்லிக்கிறேன், அதாவது உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த லைன்லேயே அவங்கள விடுங்க. நீங்கள் வந்து எதையும் அவங்க கிட்ட திணிக்க வேணாம், இல்லை நீ வந்து இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஆக முடியலையேங்கிற அந்த ஒரு கவலை வந்து கண்டிப்பாக இப்போ எனக்குள்ளே அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ நான் குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ குரூப் 1 இப்போ அடுத்து வரதுல அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்னால நினச்சா கண்டிப்பாக முடியும், அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லைன்லேயே விடுங்க. இது என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட். ஏன்னா கண்டிப்பாக என்னை மட்டும் எங்கள் வீட்டில் புரிஞ்சிருந்து என்னை ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்க விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பேன். ஸோ அவங்க வந்து அவங்க ரிலேஷனில் எங்கள் அம்மா பண்ணனா எங்கள் அம்மா வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா எல்லாருமே இன்ஜினியரிங் எடுத்துருக்காங்க, வெளிநாட்டில் துபாயில் இருக்காங்க, ஸோ என் பையனும் அங்கே போகணும். ஏன்னா அம்மாவோட பேச்சையும் மீற முடியல என்னால். சரி அவள் பேரண்ட்ஸ் பற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது சரி எடுத்துருவோம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆசையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ இப்போ எம்சிஏ முடிச்சிருக்கேன், அதே சமயம் ஒரு குட்டி ஐடி கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா இது ரிலேட்டடாகவும் ஒன்று ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ அபாஸ் டெக் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன், ஆக்டிவிட்டி ஆஃப் சப்ளைங் ஆர் ப்ரொவைடிங் சம்திங் அதுக்கு ஃபுல் நேம். அது இன்னும் கொஞ்சம் நாளில் கோயம்புத்தூரில் வந்து லான்ச் ஆக போகுது ஆஃப்டர் ஃபினிஷிங் மை எம்சிஏ. ஸோ அதே சமயம் என்னோட ஐபிஎஸ் கனவையும் நான் விட்டுற மாட்டேன், 30 வயசு வரையும் எழுதலாம், இப்போ தான் 22 ஆகுது, கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கலாம் என்னுடைய.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிள்ளத்தி ராஜா, அதாவது உங்களுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்ட் தாட்ஸ், மாணவர்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, படிக்கிறதோட இல்லாமல் இயற்கையும் கொஞ்சம் சுற்றி பாருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். பேரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ்னா உங்களுடைய தாட்ஸை வந்து குழந்தைகள் மேலே திணிக்காதீங்க, குழந்தைகளை குழந்தைகளாகவே உருவாக விடுங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையான தாட்ஸ், ரெண்டு மெசேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பட வாழ்த்துகிறோம், வணக்கம், நன்றி.
சமுதாய வானொலி நிலையம் TNAU கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே சமயம் என்னுடைய காலேஜுக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க முடியாது. சரி நீ போயிட்டு வா, போய் பேசிட்டு வா, நல்லா பேசு அப்படின்னு சொல்லி தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் என்னுடைய டைரக்டர் மேம், எங்களுடைய டைரக்டர் மேம் டாக்டர் கிருஷ்ணகுமாரி மேம், அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் எங்களோட ஹெச்ஓடி மேம் கிரேஸ் பத்மா மேம், அவங்களுக்கு வந்து என்னோட நன்றி. அதே மாதிரி என்னோட கம்யூனிட்டி கிளப் கோஆர்டினேட்டர் மிஸ் ரஞ்சிதா குமாரி மேம், அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த சமயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா தியாகராஜன் சார் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ தியாகராஜன் சாருக்கு வந்து என்னோட பெரிய பெரிய நன்றி. ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. இந்த மாதிரி சமயத்தில் என்னோட யூஜி டைரக்டர் மிஸ்டர் டாக்டர் கிறிஸ்டபர் சாரை வந்து கிறிஸ்டபர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் முபாரக் சார் அட்வைசர் ஆர்எஸ் கலைக்கல்லூரியில் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
குரு பக்தி இருந்தாலே எல்லா கலைகளும் தன்னால் கைகூடும் பிள்ளத்தி ராஜா. பிள்ளத்திராஜா, உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி பத்தி பேசுங்க, அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க, உங்களோட பிறந்தது எத்தனை பேர் சொல்லுங்க.
அப்பா நேம் சக்திவேல், அம்மா பேர் சுமதி, எனக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி பிரபா, தம்பி வந்து கார்த்தி, அப்பா வந்து செரிக்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, இப்போ ராசிபுரத்துல வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட்டு வளர்ப்பு துறையில. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். தங்கச்சி இப்போ பிஎட் முடிச்சிருக்காப்புல, இப்போ எக்ஸாம்லாம் எழுதியிருக்காப்புல, ஏதாவது ஸ்டாஃபா டீச்சிங் லைன் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ தம்பி வந்து இப்போ 12th முடிச்சிருக்கான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும், கவுன்சிலிங் கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கான், ஸோ கவுன்சிலிங்காக வெயிட்டிங். ஸோ இதுதான் மை ஃபேமிலி.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இது மாதிரியான தனித்திறமைகள் உங்களுக்கும் இருந்தா தாராளமாக நீங்கள் எங்களை அணுகலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055 2431055.